பாவிக்கு கிறிஸ்து தேவை. ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தபோது அவன் சிறந்த சத்துவமும் திடச்சித்தமும் வாய்ந்தவனாயிருந்தான். தன்னுடைய தன்மையில் பூரணமும் தேவனோடு ஐக்கியமான நிலைமையிலும் இருந்தான். அவன் எண்ணங்கள் சுத்தமும் அவன் நோக்கங்கள் பரிசுத்தமுமாக விருந்தன. ஆயினும் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் சத்துவங்கள் தாறுமாறாயின. அன்பின் சுபாவமற்று போய் சுயநயம் அவனை ஆட்கொண்டது. மீறுதல்களினாலே அவனுடைய தத்துவங்கள் பலவீனமாகி தன் சுயபலத்தைக் கொண்டு தீமைக்கு எதிர்த்து நிற்க அவனால் கூடாமற் போயிற்று. அதனால் சாத்தான் அவனை தனக்கு சிறையாக்கிக் கொண்டான். விடான், விசேஷித்த பிரகாரமாய் தேவன் இக்காரியத்தில் தலையிட்டிராவிட்டால் என்றென்றைக்கும் இந்த நிர்பந்த நிலைமையிலே அவன் இருக்க நேரிட்டிருக்கும். மானிட சிருஷ்டிப்பை அடுத்த தேவ ஒழுங்கை குலைத்து போட்டு துக்கத்தினாலும் கேட்டினாலும் பூமியை நிரப்ப வேண்டும் என்பதே சோதனைக்காரனுடைய முழு கருத்து. தேவன் மனிதனை உண்டாக்கினதின் பலனாக இந்த தீமையெல்லாம் வந்தனவென்று காட்டவுன் துணிவு கொள்வான். பாவமில்லாத இந்த நிலைமையில் மனிதன் தேவனுடைய ஐக்கியத்தினாலுண்டான சந்தோஷத்தை அனுபவித்தான். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது. கொலோசையர் 2:3. அவன் பாவத்தில் விழுந்தபோதோ பரிசுத்தத்தின் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கக்கூடாமற் போயிற்று. ஆகவே தேவனுடைய சமூகத்திலிருந்து மறைந்து கொள்ளும் வழியைத் தேடினான். இன்னும் புதுப்பிக்கப்படாத இருதயத்தின் நிலைமையும் இப்படியே இருக்கிறது. அது தேவனோடே ஐக்கியப்படவும் இல்லை, அவ்வைக்கியத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தை கண்டுகொள்ளவும் இல்லை. பாவியானவன் தேவ சமூகத்திலே சந்தோஷமாயிருக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்தருடைய ஐக்கியத்தினின்று நீங்கிக் கொள்ள வேண்டுமென்கிற ஆசை அவனுக்குள் பலமாயிருக்கிறது. பரலோகத்துக்குள் பிரவேசிக்க அவனுக்கு அனுமதி கிடைத்தாலும் அங்கே அவனுக்கு சந்தோஷம் கடுகளவேனும் இராது. பரலோகத்தில் ஆளுகிற சுய நேசமில்லாத அன்பின் ஆவியும் ஒவ்வொரு ஆத்துமாவும் அளவற்ற அன்பு நிறைந்த இருதயமுள்ளவரோடு பொருந்தியிருப்பதும் அவனுடைய ஆத்துமாவுக்கு இசைவாயிராது. அவன் நினைவுகள், அவன் ஊக்கங்கள், அவன் நோக்கங்கள் யாவும் அவ்விடத்தில் தங்கள் பாவம் நீங்கி வாசம் பண்ணுகிறவர்களை நடத்துகிறவைகளுக்கு முற்றும் விகற்பமாகவிருக்கும். அவர்கள் வீண் கீதங்களை பாடுகிறபோது அவன் அவனவர்களோடு இசைந்து பாட இயலாது. பரலோகம் அவனுக்கு வேதனையும் இம்சையும் உள்ளவிடமாக காணும். ஆதலால் அதன் வெளிச்சமாயும் சந்தோஷத்திற்கு காரணருமாயிருக்கிறவருடைய சமூகத்தினின்று மறைந்து கொள்ளும்படி விரும்புவான். துன்மார்க்கரை பரலோகத்திலிருந்து தள்ளி வைப்பது தேவனுடைய கொடுமையான தீர்மானம் அல்ல.
அவர்கள் அக்கூட்டத்தில் சேரக்கூடாத அபாத்திரத்தை தாங்களே அறிந்து கொண்டு விலகிப்போக விரும்புகிறார்கள். தேவனுடைய மகிமை அவர்களை எரித்து போடும் அக்கினியாக அவர்களுக்குத் தோன்றும்.
ஆகையால் அவர்கள் தங்கள் அழிவை வாஞ்சித்து தங்களை இரட்சிக்கும்படி மரித்தவரான கிறிஸ்துவினுடைய திருமுகத்தினின்று மறைந்து கொள்ள பார்க்கிறார்கள்.
நாம் அமிழ்ந்து கிடக்கிற பாவக் குழியினின்று நம்மை நாமே தப்பித்துக் கொள்வது கூடாத காரியம். நம்முடைய இருதயம் தீமை நிறைந்தது. அவைகளை மாற்றுவதோ நமக்கரிது. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனுமில்லை. யோபு 14:4. எப்படியென்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. ரோமர் 8:7. கல்வி, மனோவிருத்தி, சித்தப்பிரயோகம், மனுஷீக முயற்சி இவைகளெல்லாவற்றிற்கும் அதனதன் ஸ்தானமுண்டு. இவ்விடத்தில் அவைகளுக்கு வல்லமையில்லை. இவைகள் யாவும் வெளியாச்சாரமாகிய நல்லொழுக்கத்தை பிறப்பித்தாலும் இருதயத்தையோ மாற்றுகிறதில்லை. ஜீவியத்தின் ஊற்று கண்களையும் சுத்தமாக்காது. மனுஷர் பாவமான ஜீவியத்திலிருந்து பரிசுத்த ஜீவியத்துக்கு மாற்றப்படுவதற்கு முன்னே உன்னதத்திலிருந்து வந்த ஓர் புதிய ஜீவியத்திற்கேற்ற வல்லமை அவர்கள் உள்ளத்திலிருந்து கொண்டு வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும். அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துதான். அவரது கிருபை மாத்திரம் ஆத்துமாவிலுள்ள ஜீவனில்லாத அந்த கரணங்களை உயிர்ப்பித்து தேவனிடத்திலுள்ள பரிசுத்தத்திற்கு இழுக்கக்கூடும். ஒருவன் உயரத்திலிருந்து பிறந்தாலொழிய, அதாவது புது ஜீவியத்துக்கு நடத்தும் புது இருதயத்தையும் புது ஆசையையும் புது எண்ணத்தையும் புது நோக்கத்தையும் அடைந்தாலன்றி தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான். யோவான் 3:3. என்று இயேசு ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறார்.
மனிதனிடத்திலிருக்கிற நன்மையை விருத்தி செய்வது அவனிடத்திலிருந்து இயல்பான சுபாவம்தான் என்னும் எண்ணம் முற்றும் மோசகரமான கிருத்திரமமேயொழிய வேறல்ல. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாகத் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். முதலாம் குருந்தியர் 2:14. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். யோவான் 3:7. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்றும் நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 என்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பின் நேசத்தையும் கருணையையும் அவருடைய லட்சணங்களிலொன்றாகிய தகப்பனடைவான இரக்க உருக்கத்தையும் கிரகித்துக் கொள்வதாவது, அவருடைய நியாயப்பிரமாணத்தின் ஞானத்தையும் நீதியையும் அறிந்து கொள்வதாவது, அது நித்திய அன்பின் ஆதாரத்தின் பேரில் நாட்டப்பட்டிருக்கிறதென்று அறிந்து கொள்வதாவது போதாது. நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன், 7:16 என்றும், நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது, 7:12 என்றும் பவுல் அப்போஸ்தலன் சொன்னபோது இவைகள் எல்லாவற்றையும் துலாம்பரமாய்க் கண்டுகொண்டிருந்தான். மேலும் அவன், நானே பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன், 7:14 என்று மனவேதனையினால் கசந்து நம்பிக்கையற்றவனாயிருந்து திகைக்கிறபோது சொல்லுகிறான். பரிசுத்தத்தையும் நீதியையும் அடைய வேண்டுமென்கிற வாஞ்சையும் சக்தியும் தன்னிடத்திலில்லையே என்று உணர்ந்து ஏங்கி, நிர்பந்தமான மனுஷன்தான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார், 7:24 என்று அங்கலாய்க்கிறான். பாவ பாரஞ்சுமந்து இழைத்து களைத்து போன இருதயங்களினின்று இவ்வித துக்க புலம்பல் சகல தேசங்களிலும் எக்காலங்களிலும் எழும்பியிருக்கின்றன. இவை யாவற்றிற்கும் தகுந்த உத்தரவு ஒன்றுண்டு. அதாவது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி யோவான், 1:29 என்பதே,
இந்த சத்தியத்தை திருஷ்டாந்தப்படுத்துவதற்கென்றும் பாவபாரத்தினின்று விடுதலையடைய வாஞ்சிக்கிற ஆத்துமாக்களுக்கு தெளிவாகக் காட்டுவதற்கென்றும் தேவாவியானவர் தேடி வைத்திருக்கிற அத்தாட்சிகள் பல உண்டு. யாக்கோபு என்னும் எத்தன் ஏசாவை வஞ்சித்த பின் தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஓடிப்போகிறபு அவனுடைய பாவபாரம் அவனைக் கீழே அமுக்கினது. தன் ஜீவியத்தை சம்பிரமமாக்கின எல்லாவற்றையும் விட்டுப் பிரிந்து ஒண்டியாய் அவாந்தர வெளியிலே தள்ளப்பட்டிருக்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஆத்துமாவை பழுவாக்கின ஒரே ஒரு யோசனை என்னவென்றால், தன் பாவம் தன்னை தேவனினின்று தரித்துப் போட்டது, வானவரும் தன்னை முழுவதும் கைவிட்டு விட்டார் என்கிற பயந்தான் அவனை ஆட்கொண்டது. வெறுந்தரையிலே படுத்து கிடக்கிறான். அவனைச் சூழ தனித்து நின்றற்ற குன்றுகளும் மேலே வானத்தில் ஜோதியாய் பிரகாசித்த நட்சத்திரங்களுமாத்திர மிருந்தன. அவன் நித்திரை போகையில் ஒரு வினோத வெளிச்சத்தை சொப்பனத்தில் காண்கிறான். இதோ அவன் படுத்துக் கொண்டிருந்த மைதானத்திலிருந்து நிழலடர்ந்த ஏராளமான படிகளுள்ள ஒரு ஏணி வானத்தின் வாசல் வரை எட்டியிருந்ததாகவும் அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்ததாகவும் கண்டான். அத்தருணத்தில் அதற்கு மேலே நின்று கொண்டிருந்த கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலும் நம்பிக்கையும் நிறைந்த ஓர் திவ்விய சத்தம் அவன் காதில் துணித்தது. இவ்விதமாக அவன் ஆத்துமா வாஞ்சித்ததும் அதற்கு இன்றியமையாததுமான ஓர் இரட்சகன் யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டார்.
பாவியாகிய அவன் அதன் மூலமாய் தேவனோடு ஐக்கியமாகும் ஒரு வழி வெளிப்படுத்தப்பட்டதை சந்ததை சந்தோஷத்தோடும் நன்றி அறிதலோடும் கண்டுகொண்டான். அவன் சொப்பனத்தில் கண்ட இந்த ஆச்சரியமான ஏணி தேவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமாயும் ஒரே மத்தியஸ்தமாயுமிருக்கிற இயேசுவையே குறித்து காட்டிற்று.
கிறிஸ்து நாத்தான்வேலோடு செய்த சம்பாஷணையில் வானந்திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். யோவான் 1:51 என்று சொன்னபோது காட்டிய ஒப்பனை இதுதான். சமயநிலை தவறினபோது, அதாவது பாவம் உற்பத்தியான காலத்தில், மனிதன் தேவனுக்கு தன்னை அந்நியனாக்கிக் கொண்டான். பூமியும் வானத்தினின்று வெட்டுண்டு போயிற்று. இந்த அகன்ற பெரும் பிளப்பை கடக்கக்கூடிய எத்தனங்களும் இருந்ததில்லை. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் திரும்பவும் இப்பூமி வானத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பணிவிடையாட்களாகிய தூதர்கள் மனிதரிடத்தில் வந்து கலந்து பேசத்தக்கதாக பாவத்தினாலுண்டான பிளப்பாகிய குடாக்கடலிலே கிறிஸ்து தமது சொந்த புண்ணியத்தினால் ஒருவாராவதியை கட்டி முடித்திருக்கிறார். அவர் பலவீனனும் திக்கற்றவனுமான விழுந்து போன மனிதனை மட்டற்ற சர்வ வல்லபம் பொருந்திய கர்த்தாவோடு கூட்டிச் சேர்க்கிறார். விழுந்து போன ஜாதியாருக்கு நம்பிக்கையும் ஆதரவுமாயிருக்கிற ஒரே நாதனை அசட்டை செய்தால் மனித தன்மையை உயர்த்துவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளெல்லாம் அபத்தமாய்போகும். அவைகளின் தேர்ச்சியை குறித்து மனிதர் காணும் கனாக்களும் வீணாக முடியும். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகிறது. யாக்கோபு 1:17. ஆதலால் அவரையன்றி நமக்கு மேன்மை பொருந்திய குணம் அமையாது. தேவனிடத்தில் சேர்வதற்கிருக்கும் ஒரே வழி கிறிஸ்துதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6 என்று வசனித்திருக்கிறார்.
மரணத்தை பார்க்கிலும் வலுவாயிருக்கிற அன்பினாலே தம்முடைய பூலோக மக்கள் பேரில் பரிதாபச் சிந்தையும் ஆவலுமுடையவராயிருக்கிறார். அவர் தமது குமாரனை பூலோகத்தாருக்கு கொடுத்ததினால் வானலோகம் முழுவதையும் ஒரே ஈவாக அருளிச் செய்திருக்கிறார். மனிதனுடைய மீட்பின் பொருட்டு மீட்பரின் ஜீவியம், மரணம், மத்தியஸ்தம், தேவதூதருடைய பணிவிடை, ஆவியானவருடைய பரிந்து பேசுதல், எல்லாவற்றிற்கு மேலாய் பிதாவானவருடைய ஊழியம், வானோர்களுடைய குன்று முயற்சிகளுமாகிய இவை யாவும் தீர்க்கமாய் பதிவாயிருக்கிறதை பார்க்கிறோம். இதோ நமக்காக செலுத்தப்பட்டிருக்கிற அதிசய பலியை தியானிப்போமாக. காணாமற் போனவைகளைத் தேடவும், பிதாவின் வீட்டில் மறுபடியும் அவைகளைக் கொண்டு வந்து சேர்க்கவும் தேவாதிதேவன் செய்திருக்கிற கிரியையையும் முயற்சியையும் நன்கு மதிப்போமாக. பலமிகுந்த நோக்கங்களையும் வல்லமையுள்ள கர்த்தத்துவங்களையும் ஒன்றாய் விசாரித்தறிவது கூடாமை. நியாயமானவைகளைச் செய்வதாலுண்டாகு மிகுந்த பலன், பரலோக பாக்கியத்தை அனுபவித்தல், தேவதூதர்களுடைய கூட்டுறவு, தேவகுமாரனுடைய அன்பு, அந்நியோன்னிய ஐக்கியம், என்றென்றைக்குமுள்ள நம்முடைய சத்துவங்களின் உயர்வும் விஸ்தீரணமுமாகிய இந்த எல்லா வல்லமையுள்ள தூண்டுதல்கள் நம்முடைய சிருஷ்டிகரையும் மீட்பரையும் முழு இருதயத்தோடே சேவிக்கும்படி நம்மை ஏவி விடுகிறவைகளாயிருக்கின்றனவல்லவா?
மேலும் இன்னொரு பக்கத்தில் பாவத்துக்கு விரோதமாய் நிற்கும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு, விளக்க ஒண்ணா பிரதிபலன், நம்முடைய குணாதிசயங்களின் பங்கம், கடைசி அழிவு இவையாவும் சாத்தானை சேவிப்பதினால் வந்து லபிக்கும் என்று கர்த்தருடைய வசனம் எச்சரிக்கின்றது.
தேவ இரக்கத்தை அவமதியாதிருப்போமாக. அவர் இன்னும் நமக்கு என்னதான் செய்யக்கூடும்? இவ்வளவு ஆச்சரிய அன்பினாலே நம்மிடத்தில் நேசம் வைத்த அவருக்கு கந்தவர்களாய் நடந்து கொள்வோமாக. நாம் அவருடைய திவ்ய சாயலை அணிந்து கொள்வதற்கும், பணிவிடை செய்யும் தூதருடைய அந்நியோன்னியத்தை அடைந்து கொள்வதற்கும், பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியப்பட்டு இசைந்திருப்பதற்கும், நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவைகளை நமக்கென்று பயன்படுத்திக் கொள்வோமாக. தேவன் மனிதர் பேரில் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிற வேத வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. அன்றியும் நாம் பெலனற்றவர்களாயிருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப் பண்ணுகிறார். ரோமர் 5:6-8.
நம்முடைய மீறுதல்களினிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாமெல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித்திருந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53:5. 6. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. லூக்கா 22:44. 9 இயேசு, "ஏலி, ஏலி, லாமா சபக்தானி" என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, "என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்" என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13.